ஐந்துனிதையும் முதல்வர் செய்வதற்கு காரணம் என்ன என்று கேட்டேன். நீங்கள் என்ன சொன்னீர்கள், பெத்த காலத்திலே உயிர்களுக்கு போகங்களையும் பலமுக்திகளையும் உதவுவதற்கும், முக்தி காலத்திலே உயிர்களுக்கு மன நீக்கத்தையும் பேரின்பத்தையும் வழங்குவதற்கும் முதல்வன் ஐந்துழிவு செய்கின்றான் சொன்னேன். ஆகவே ஐந்துழிவு செய்ய காரணம் என்னவென்று கேட்டால், நீங்கள் உயிர்கள் பயன்பெறும் என்று பதில் கூறுகின்றீர்கள். ஆகவே காரணத்தை கேட்டால் பயன் கூறி விடுக்கின்றீர்களே, இது தெப்பு வலுவாகுமோ என்று சொன்னால் ஆகாது. ஏன் ஆகாது என்று சொன்னால், இந்த பயனை சொன்னதன் மூலம் நீங்கள் உயிர் உணர வேண்டும். உயிர்களுக்கு எப்படியெல்லாம் பெரும் பயன்கள் கிடைப்பதற்காக ஐந்துடை செய்கின்றான் என்றால், அப்ப உயிர்கள் மீது அவன் கருணை உடையவன் என்பது அதற்கு தாற்பயம் கருத்து. அந்த உட்கருத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அதை பாடலிலே அருளால் சொல்லலாமே என்று நம்முடைய குருமூர்த்திகள் கூட்டியிருப்பதைக் கொண்டு நாம் அதனை உணர்ந்து கொள்ள வேண்டும். இனி அடுத்தார் போல் கேட்கின்றான், சரி அப்படியே கருணை பற்றிதான் அவன் ஐந்துழில் செய்கின்றான் என்று சொன்னாலும், அதிலே கடைசி துணில் இருக்கின்றதே அனுக்கிரகம், அதாவது அந்த அருளர். அந்த அனுக்கிரகமாகிய அருளரை தவிர்த்து மற்ற தொழில்களெல்லாம் உயிர்களை என்ன செய்கின்றன, பிறப்பு இறப்புகளிலே செலுத்தி என்ன துன்பப்படுத்தத்தானே செய்கின்றன. எனவே அருளை தவிர மற்ற படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் எல்லாம் வந்து கருணைன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி அற்றாயினும் அனுக்கிரகம், அதுதான் சொல்றாங்க சுவாமியோட இந்த கருத்தை பாருங்க. அற்றாயினும் அனுக்கிரகம் ஒழித்து ஒளிந்த தொழில்களெல்லாம் பிறப்பு இறப்புகளில் படுத்து உயர் உறுத்துவன ஆகலின் அவற்றை செய்வது அருளாமாறு யாஞ்சனம். எனினும் அவற்றை செய்வது வந்து அருள் பற்றின்னு சொல்வது எப்படி எனினும் அதற்கன்றே வருந்தையில் எழுந்தது என்பது தோற்றுவார். அடுத்த பாடலுக்கு எப்படி தோற்றுவார்கள், ஐயா கருணையோடு ஐந்துழில் செய்கின்றான்னா ஐந்தாவது ஆகிய அருளல வேணா கருணையோடு செய்கின்றான்னு சொல்லலாம். மற்ற படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல்லாம் வந்து உயிர்களை பிறப்பு இறப்புகளை செலுத்தி உயிரப்படுத்துகின்றனவே, ஆகவே அந்த துளிகளையும் அருள் துளிகள் என்று சொல்வது எவ்வாறு பொருந்தும் என்று கேட்டால், அதை உணர்த்தத்தான் வருந்து எழுந்தது என்று சொல்லி தோற்றுவாகின்றார். அழிப்பு இழைப்பாற்றல் ஆக்கம் அவ்வவர் கண்மமெல்லாம் கழித்திடல் நுகரச் செய்தல் காப்பது கண்ம ஒப்பில் தெளித்திடல் மனங்கள் எல்லாம் மறைப்பு அருள் செய்திதானும் படிப்பொழி பந்தம் வீடு பார்த்திடின் அருளே எல்லாம் எல்லாம் அருள் தொழில்கள் தான். ஒடுக்கம் தோற்றம் நிலை மறைப்பு அருள் ஐந்து தொழில்களையும் சொல்லும் பாடல்ல சொல்லியிருக்கிறபடி. பாடல்ல முதல்ல ஒடுக்கத்துலாம் சொல்லியிருக்காங்க, அப்புறம் தோற்றம், அப்புறம் நிலை நிலை காத்தல், அப்புறம் மறைப்பு, அப்புறம் அருள். இந்த ஐந்து தொழில்களும் வந்து எதற்காக, ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒரு நோக்கம் சொல்றாங்க, தனித்தனியா நோக்கம் சொன்னாங்க. என்ன, ஏன்னா ஐந்து தொழில்களுமே வந்து அருள் நோக்கத்தோடு தான் செய்யப்படுகின்றன, கருணை அடிப்படையில் தான் செய்யப்படுகின்றன. அப்ப ஒவ்வொரு தொழிலுக்கும் நோக்கத்தை தனித்தனியாக எடுத்துரைத்து இதன் மூலம் ஒவ்வொரு தொழிலுமே வந்து அருள் தொழில் தான் என்பதை இங்கு வலியுறுத்துகிறார்கள். பாருங்க சுவாமி உரையில தொகுத்து சொல்லியிருப்பாங்க, ஒடுக்கம் தோற்றம் நிலை மறைப்பு அருள் என்னும் ஐந்தும் முறையே வரிசையா நம்ம கூட்டிக் கொள்ள வேண்டும். முறையே இழைப்பாற்றலும் கண்மம் கழியும் முகத்தான் மலபாகம் வரச் செய்தலும் கண்மம் கழியுமாறு அதனை நுகர்வித்தலும் கண்ம ஒப்பு அறிவித்து மரங்களை முதிர்வித்தலும் பந்தம் விடுவித்தலும் ஆகிய உறுதிப்பயத்தன ஆகலான் ஐந்தொழிலும் அருட்செயலே ஆகலின் இவற்று சில மரத்தொழிலே போலுங்கன பழித்தலை ஒளிவாயா. மரத்தொழில்னா என்ன, அறத்திற்கு மாறானது மரம் துன்புறுத்தும் தொழில்கள் அந்த மாதிரி சொல்லாதே. அனுக்கிரகம் தவிர மற்ற சிருஷ்டி திதி சங்காரம் சுரோபாவம் இவையெல்லாம் மரத்தொழில் என்று படிக்காதே. என்ன ஒவ்வொன்றுக்கும் காரணத்தை சொல்கின்றேன் பார். அப்போ தனித்தனியா நம்ம கூட்டுவோம், ஒடுக்கம் முதல்ல என்ன இருக்கு, இழைப்பாற்றல், அதான் பாடல்ல அழிப்பு இழைப்பு ஆற்றல் இருக்கு. ஒடுக்கம் ஏற்றுகிறான், உயிர்களை இழைப்பாற்றும் பொருட்டு செய்கின்றான். அப்புறம் தோற்றம், தோற்றம் மறுபடியும் ஒழுங்கிய உலகத்தை ஏன் தோற்றிருக்கின்றான், கண்மம் கழியுமுகத்தான் மலபாகம் வரச் செய்தலும். இன்னும் உயிர்கள் நுகர்வதற்கு வினைப்பயன்கள் எஞ்சி உள்ளன, ஆனால் உயிர்கள் இடையே ஓய்வெடுக்கவும் வேண்டியுள்ளன, ஆகவே ஒழுத்தினால் இன்னும் வினைப்படங்களை நுகர பாக்கி இருக்கின்றது. ஆகினால் வினைத்துடர்ச்சிக்கு ஏதுவாகத்தான் அங்கு ஒடுங்கி கிடக்கிறது. ஒடுங்கி கிடக்கிற உலகம் ஒன்னும் அழிஞ்சு பேரல, வினைத்துடர்ச்சிக்கு ஏற்றவாறு அது தோன்றும். அதற்கு சொன்னார் இல்லையா, பயில் தரும் காரியம் முன்னால பாருங்க ஒரு பாட்டை சொல்லியிருக்கிறார் இல்லையா, அதனாலதான் இந்த பாட்டை சொல்வதற்காக தான் அங்கேயே சொல்லி வைத்தார்கள் சொன்னார்கள். ஆகவே வினை தொடர்ச்சிக்கு தகுந்தபடி அந்த காரியம் ஒதுங்கி கிடக்கிறது. அதை மீள ஏன் தோற்றுவிக்காதுன்னா இந்த உயிர்கள் எஞ்சியுள்ள வினைப்பலன்களை உகர வேண்டும். அப்படி அனுபவித்தாதான், வினைப்பலன்களை அனுபவித்தால்தான் அந்த மனச்சக்தி தேயும். ஆகவே ஆக்கம் அவ்வவர் கண்மமெல்லாம் கழித்திடல். அந்தந்த ஆன்மாக்கள் தத்தம் வினைப்பலன்களை அனுபவித்து அந்த வினைகளை கழித்து ஒழிக்கும் பொருட்டு மீளவும் இந்த உலகத்தை தோற்றுவிக்கின்றான். அப்ப தோற்றுவித்தலும் வந்து கருணை பெற்றிடும். ஒடுக்குதல் தான் கடுமையா தெரிஞ்சது, அது காரணம் சொல்லிட்டாங்க, இழைப்பாற்றுவதற்கு ஒடுக்குகின்றான். மீளவும் தோற்றுவிப்பது அந்த கண்ம பலன்களை எல்லாம் கழிப்பதற்கு தான். அப்புறம் வந்து காத்திடல், உங்கள் காத்தல் தொழில் ஏன் செய்யறான் அப்படின்னா, அந்த வினைப்பலன்களை அனுபவிக்க வச்சதுதான் காத்தல், வேற ஒன்றும் இல்லை. அனுபவிச்சாதான் அந்த பலன் கழியும். ஆகவே நுகரச் செய்வதற்கு தான் காக்கின்றான் என்று சொன்னார்கள். அப்புறம் கண்ம ஒப்பில் தெளித்திடல், மலங்கள் எல்லாம் மறைப்பு அப்படின்றது. மறைப்புங்கிறத முதல்ல எடுத்துக்கிடுவோம். மறைப்பு, மறைப்பாவது கண்ம ஒப்பில் மலங்கள் எல்லாம் தெளித்திடல். மறைப்பு அப்படின்னு சொல்லிட்டு கண்ம ஒப்பில் மலங்கள் எல்லாம் தெளித்திடல். அது என்ன தெளித்திடல்னா என்ன அப்படின்னா, முதிர்வித்தல். முதிர்வித்தல்னா அங்க வந்து இந்த ஆணவமலத்தின் சக்தி தேயுது, அதான் அது நீங்கக்கூடிய காலம் வந்துட்டு நடத்தும். முதிர்வித்தல்னா ஆணவமலம் நீங்கக்கூடிய காலம் வந்துட்டு முதிர்வித்தல்னால அது எப்போ நீங்க காணும், அது எங்க வரும் அப்படின்னா, அந்த வினை ஒப்பு ஏற்படும் போது தான். அந்த வினை ஒப்பு ஏற்படுத்துவது தான் அப்படி மறைந்து 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 செலுத்துறான். செலுத்தி எல்லாத்தையும் நான் தான் செலுத்துறேன், உன்னால ஒண்ணும் இல்லப்பான்னு உணர வைக்கிறான். அப்போ இன்ப துன்பங்களில் சமமான புத்தி வந்து விடுகிறது. ஆனால் அப்போ ஆணவமலம் நீங்கும் காலம் வந்து விடுகிறது. அதுக்கு தான் மறைத்த தொழிலை செய்கின்றான் என்று குறிப்பாக சொன்னார். அதான் கண்ம ஒப்பினை வருவித்து மரங்களை முதிர்விப்பதுதான் மறைத்தல் தொழில். அப்புறம் அருள், அருளாவது பந்தம் வீடு. இந்த பழிப்பொழியெல்லாம் கடைசி வச்சுக்கணும். அருள் செய்திதானும் அதையும் விட்டுறணும். செய்திதானும் பழிப்பொழியெல்லாம் விட்டுறணும். அருள்னு சொல்லிட்டு தாண்டி வந்துடணும். பந்தம் வீடு, பந்தத்திலிருந்து விடுவித்தலே ஐந்தாவது தொழிலாகிய அருள் தொழில். பக்கம் வந்தாச்சு ஆன்மாவுக்கு, அது அந்த மலபந்தத்திலிருந்து விடுவிக்கிறது, அதுதான் அருள் சொன்னாங்க. அருள் அருளாவது பந்தம் வீடு, பந்தம் விடுவித்தலும் ஆகிய உறுதி பயத்தன. ஒவ்வொன்றும் ஒரு உறுதி பயனை தருவது ஒவ்வொரு தொழிலும். எனவே அப்ப என்ன சொல்லணும், பார்த்திடின் எல்லா செய்திதானும் அருளே அப்படி கூட்டணும். பார்த்திடின் இருக்குல்லையா அடிக்கடியில, பார்த்திடின் எல்லாம், அந்த எல்லாம் அருள் சேர்த்துக்கணும். எல்லா செய்திதானும் அருளே, செய்தினா தொழில், எல்லா தொழில்களும் அருளல் தான். ஒடுக்கம் வந்து இழைப்பாற்றுவதற்கு, படைத்தல் எஞ்சியுள்ள கண்மபலன்களை நுகர்ந்து கடியை செய்வதற்கு தான். காத்தல் அந்த கண்மபலன்களை நுகர்மாறு செய்வது தான் காத்தல். மறைத்தல் இருநிலைப்பு அறிவிக்கும் பொருட்டு, அருளல் வந்து பந்தத்திலிருந்து விடுவிக்கும் பொருட்டு. ஆகவே ஐந்தொழில்களும், ஐந்தொழில்களும் ஒவ்வொரு தொழிலுமே உறுதி பயனை தரக்கூடியவை, கருணையின் அடிப்படையில் தான் செய்யப்படுகின்றன. எனவே இவற்றுள் சில தொழில்கள் மரத்தொழில் போடும் என்று பழித்தலை ஒளிவாயாக. அதான் நடக்கு இப்ப நாட்டில், கடவுள் வரணையா அப்படி பண்ணிட்டார் இல்லையா, அப்படி பழித்தலை ஒளிவாய், பழிப்பு ஒளி அப்படின்னா பழிப்பதை விடு, நிறுத்து. சரி இப்ப சுவாமி சொல்றாங்க, இதுவரைக்கும் மூன்று தொழில் தானே சொன்னார்கள், திடீர்னு இந்த பாடல் ஐந்து தொழில்கள் சொல்லிவிட்டார்களே, முத்தொழிகின்றான் முத்தொழிகின்றான் சொல்லி பார்த்தார்கள், அதுக்கு ஏற்றபடிதானே விகாரப்பட மாட்டான்னு உதாரணங்கள்லாம் கொடுத்தார்கள். இப்ப ஐந்தொழில் சொல்லிவிட்டார்களே, மேல் முத்தொழில் கூறி ஈண்டு ஐந்தொழில் என்றால் மலைவான். மேல முத்தொழில் சொல்லிட்டு ஈண்டு இங்கு, இங்குதான் இங்கு, இங்கு ஐந்தொழில் என்றால் மலைவான், மலைவை ஏற்படுத்துகிறது இல்லையா. மலைவான் கிழவனின் ஆகாது, மலைவா ஆகாது. முத்தொழில் சொல்லிட்டு இங்க திடீர்னு ஐந்தொழில் சொன்னால் அது மலைவாக உள்ளது அப்படின்னா ஆகாது, மலைவாகாது. ஏன் அப்படின்னா மலைவாம் எனின்னு இருந்தா போதும், மலைவாம் பிற எனின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிற வந்து அசை, ஒரு ஓசைக்காக அது சேர்த்து சொல்வது. மலைவாம் பிறையனின், மலைவாம் போலவனின், ஆகாது மலைவு ஆகாது. ஏன்னா இந்த ஐந்தொழில தான் முத்தொழில்னு சுருக்கி சொல்லிக்காரியா, இந்த பாடல அதை விரித்து சொன்னார். எப்படி சுருக்கினார், ஐந்தொழில மறைத்தல் தொழிலும் இதுதான் சொல்லலை, அருளல் தொழிலும் தான் சொல்லலை, படைத்தல் காத்தல் அழித்தல் சொன்னார், மறைத்தல் அருளும் சொல்லலை இல்லையா. ஆமா, மறைத்தலை வந்து காத்தல்ல அடக்கிட்டாரு, அருளலை வந்து அழித்தல் அடக்கு. மறைப்பையும் அருளையும் நிலை இறுதிகளின் அடக்கி, நிலைனா காத்தல் இறுதினா அழித்தல் அப்படின்னு. மறைப்பையும் அருளையும் எது அடக்கினார், நிலை இறுதிகளின் அடக்கி. முறையே சொல்லணும், முறையே கூட்டிக் கொள்ளணும். மறைத்தலை நிலையில் அடக்கி, அதாவது காத்தலை அடக்கி, அருளலை இறுதியில் அடக்கி, அழித்தல் அடக்கி. மறைப்பையும் அருளையும் நிலை இறுதிகளை நடத்தி ஆண்டு முத்தொழில் என்றார். அங்க அந்த பாடல முத்தொழில் சொன்னார். தமிழ் வேற்றுமை உடைமை பற்றி ஈண்டு ஐந்தொழில் என்றார்கள். ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா பயன் சொல்லும் போது மூன்று தொழில் வச்சு சொல்ல முடியாது, அஞ்சா பிரிச்சாதான் சொல்ல முடியும். அதான் தமிழ் வேற்றுமை உடைமை பற்றி ஈண்டு ஐந்தொழில் என்றார்கள். இவை இரண்டு செய்வானும் மேல உள்ள செய்ய என்ன காரணத்தை ஐந்தொழில் செய்யறான், காரணம் சொன்னான், பயன்தான் சொல்லியிருக்கீங்க, காரணம் சொல்லுங்க. உயிர் மேலத்த கருணை தான் காரணம். அந்த கருணையினாலும் அருளத் தொழில் மட்டும்தான கருணையா இருக்கு, மற்ற தொழில்கள் எல்லாம் கருணையா இல்லையே, போட்டு சாமி செலவீன புரட்டி எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஒவ்வொரு தொழிலுக்கும் தனித்தனியா காரணம் சொல்லி இந்த ரெண்டு செய்யலான்னு என்ன சொன்னார். சங்கார கடவுள் செய்யும் தொழில் மரம் மரத்தொழில் கடவுள் போட்டு படா படுத்துறாரியா, ஆகவே கடவுள் ஒருத்தர் இல்லைன்னு சொல்ல வரேன் அப்படிங்கிறது நாத்திக கொள்கை. அந்த கொள்கை மறுக்கப்பட்டது. நீ ஐந்தொழிலையும் கடவுள் செய்யறான்னு சொன்னா ஐந்தொழிலுமே என்ன ஆயிரும், கருணை இல்லாத தொழில் ஆயிரும். ஏன்னா இவ்வளவு கஷ்டப்படுது பாரு உயிர்கள்லாம், அப்ப கடவுள் இருந்து கஷ்டப்படுத்துறாலும் ஆகும், ஆகவே கடவுள் இல்லைன்னு நாத்திகன் சொல்லுவான். நாத்திகர் தான் முதல்வன் செய்யும் தொழில் மரத்தொழிலுமா. ஆமா ஆமா. இன்னும் இவன் என்ன சொல்லுவான், மாயாவாதி என்ன சொல்லுவான்னா வீண் தொழிலுமா. ஆகவே உலகம் போய் இல்ல, எந்த தொழிலும் நடக்கல, எல்லாம் போய் வெறும் தோற்றம் இல்லையா. ஆமா. அதனால அவன் வந்து என்ன சொல்லுவான், அது வந்து உண்மைன்னு நீ சொன்னா நாங்க பொய்னு சொல்றோம் உலகத்தை, நீ உலகம் நடப்பது உண்மைன்னு சொன்னா இந்த ஐந்தொழிலையும் இறைவன் ஏன் செய்யணும், காரணமே சொல்ல முடியாது, வீண் தொழில்னு ஆயிரும். ஆகவே ஐந்தொழில்களும் வீண் அப்படிங்கிறது மாயாவாதி கருத்து, ஐந்தொழில்களும் கொடுந்தொழில்கள் நாத்திகம் கருத்து, ஐந்தொழில்களும் வீண் தொழில்கள் மாயாவாதி கருத்து, ஐந்தொழில்களையும் தனக்காகத்தான் செய்யறான் அப்படின்னு பரிணாமவாதின்னு ஒருத்தருக்கு அவன் சொல்றான். இந்த மூன்று கருத்துகளுமே மேல உள்ள பாட்டாலும் இந்த பாட்டாலும் மறுக்கப்பட்டன. மேல உள்ள பாட்டு உயிர்கள் மீது வைத்த கருணை தான் காரணம்னார் சொல்லி அதை இந்த பாடல நல்லா விளக்கி சொல்லிட்டார். ஒவ்வொரு தொழிலுக்கும் கருணை தான் காரணம்னார். அப்போ அது வந்து மரத்தொழில் நாத்திகர் கருத்து மறுக்கப்பட்டது, வீண் தொழில்ங்கிற மாயாவாதி கருத்து மறுக்கப்பட்டது இல்லையா. உயிர்கள் மீது வைத்த கருணை தான் காரணம்னால இறைவன் தனக்காகத்தான் ஐந்தொழில் செய்யறான் அப்படின்னு சொல்ற பரிணாமவாதி கருத்து மறுக்கப்பட்டது. எப்படி அருமையா சொல்றாங்க பாத்தீங்கன்னா, ஒரே இவை இரண்டு செய்தானும் சங்காரக்கடவுள் செய்யும் தொழில் மரமாய் முடியும் என்னும் நாத்திகர் மதமும், வீண் தொழில் என்னும் மாயாவாதிகள் மதமும், தன் பொருட்டு என்னும் பரிணாமவாதிகள் மதமும் பற்றி ஆதங்கித்து பரிகரித்து மேலது சிறப்பிக்கப்பட்டது. ஆதங்கித்து பரிகரித்துன்னா அவர்களோட கருத்தெல்லாம் வாங்கி, ஆதங்கித்துன்னா அவர்கள் கருத்தையெல்லாம் வாங்கி பரிகரித்து உங்கள் கருத்தெல்லாம் பொருந்தாதியா அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணியாச்சு நீக்கியாச்சு இல்லையா. அதான் வந்து மரத்தொழில்னு சொல்லி நாட்டின் வந்தான் அப்படியா கொண்டா அப்படின்னு சொல்லி அது காரணம் சொல்லி ஒவ்வொன்றுக்கும் அருள் தான் காரணம், உங்க கருத்து பொருந்தாது. வீண் தொழில்னா யாரே மாயாவாதி இல்லையா. உயிர்கள் மீது இருக்க கருணை காரணம், உயிர்களுக்கு என்னென்ன பயன்கள்லாம் கிட்டது, இந்த பயன்லாம் என்ன வீணா அப்படின்னு சொல்லி அவனை மறுத்தாச்சு. தன் பொருட்டுன்னா அவனுக்கு ஒன்றுமே எல்லாம் உயிர்கள் பொருட்டு தான். இல்லை மண்ணிய புத்திமுத்தி வழங்கவும் அருளால் முன்னே புண்ணிய மலங்கள் எல்லாம் உடைக்கவும் போது ஏன்னா அவனுக்கு யாருக்கும் மூமலங்கள் வேற தன் பொருட்டும் அல்லன்னு சொல்லி மூவர் கருத்தையும் வாங்கி அவருடைய கருத்துக்கள் பொருந்தாமையை சொல்லி நீக்கி மேலது சிறப்பிக்கப்பட்டது. ஏன்னா மேலது மேலது ஈருமாகியே மறுவித்திடும், சங்காரகாரனே உலகை மேல தோற்றுவிப்பான் என்ற கருத்து அறிவிக்கப்படுகிறது. அதான் இதுவரைக்கும் ஈருமாகி மறுவிடும் தான். ஆமா, மூன்று பாடல்கள் போன வகுப்பிலே சிந்திக்கப்பட்டன, இப்போ மூன்று பாடல்கள். இந்த ஆறு பாடல்களும் சேர்ந்து ஈருமாகி மறுவிடும், சங்காரகாரனே மேல தோற்றுவிப்பான். இரண்டாம் அதிகாரத்திலே முதல் மூன்று பாடல்கள் மண்ணி நின்று மறுவிடும், அடுத்த ஆறு பாடல்கள் ஈருமாகி மறுவிடும். இனி 22 பாடல்கள் உள்ளன, அவை அனாதிமுத்த சித்திருவாய் மறுவிடும் என்ற கருத்தை நிலைநாட்டின. அதாவது சுவாமி வந்து எப்படிப்பட்டவர், பாசச்சார்பு சிறிதும் இல்லாதவர், எந்நாளிலும் இல்லாதவர், இருந்து நீங்கியவர் கிடையாது, அனாதியே முத்தர். அது மாதிரி மேலொருவன் தனக்கு அறிவிக்க வேண்டியதின்றி தானே அறிபவர். ஏன்னா பாசச்சார்பு இல்லைன்னு சொன்னா மட்டும் போதாது, இப்ப முத்தாம்மாக்களுக்கும் பாசச்சார்பு நீங்குது இல்லையா, அவன் அருளால் நீங்குது, முதல்வன் அருளால் நீங்கிய பிறகு கூட முதல்வன் அறிவித்தால்தான் முத்தாம்மாக்கள் அறியும். சிவருவான் அப்படி இல்லை, அவன் என்றுமே பாசச்சார்பு இல்லாதவன், இயல்பாகவே பாசத்தில் நீங்கியவன், தனக்கு மேல் ஒருவன் இருந்து கொண்டு அறிவிக்க வேண்டியது இல்லை, தானே அறிகின்ற சித்துரு. எனவே அனாதியே பாசச்சார்பு நீங்கியவன் அனாதி முத்த, தானே அறியக்கூடிய இயல்பான அறிவுடையவன் சித்துரு, அனாதிமுத்த சித்துரு என்று அனாதிமுத்த சித்துருவாய் நிலைபெற்று நின்று இந்த ஒடுக்கிய உலகத்தை மீளவும் தோற்றுவிப்பான் என்ற கருத்தைத்தான் இனி வரக்கூடிய பாடல்களே சொல்கின்றான். இதுவரை மேலது சிறப்பிக்கப்பட்டதுன்னா ஈருமாகி மறுவிடும் என்ற கருத்து ஆறு பாடல்களால் சிறப்பிக்கப்பட்டது. இங்ஞனம் ஆறு செய்வான் ஈருமாகி மறுவிடும் என்றதனை வலியுறுத்தி, இனி அனாதிமுத்த சித்துரு என்றதனை 22 சிவனான் வலியுறுத்திருந்தார். எவ்வளவு முக்கியமா எடுத்துக்கிட்டாங்க பாருங்க, அந்த அனாதிமுக்க சுத்திருந்தது. இந்த சித்தியார் சொல்லாட்சியே அந்த காலத்திலாம் பெரியவர்கள் எழுதும் போதே அப்படிதான் எழுதுவார். ஒரு சைவ கட்டுரை, ஒரு சைவ செய்தி வரணும், அனாதிமுத்த சித்திருவாகிய சிவபெருமான் அப்படின்னு சொல்லுவார். அவ்வளவு சிறப்பான பேர் சித்தாந்தம் கற்றுக்கிறான்னு அந்த மாதிரி கலைச்சொற்களையெல்லாம் பயன்படுத்தும். ஆகவே இந்த அனாதிமுத்த சித்தூர் தெரியாதவர்களுக்கெல்லாம் அது தெரியப்படுது. ஏன்னா ஆசிரியனுடைய சொல்லாட்சியை பயன்படுத்தினால் அது மாணவனுக்கு அழகு. ஆகவே அனாதிமுத்த சித்தூர் என்றதனை 22 சீரான் வலியுறுத்திருந்தார். அப்போ அது தடையெடுப்பறான்னு அர்த்தம் இல்லையா? அதிகரணமே தடையை வாங்கி விடை கொடுப்பது தானே, அதிகரணமே அதானே. அப்ப என்ன தடை எடுக்கிறான் பாருங்க, ஏன் இப்படி ஐந்துளிகளில் செய்கின்றானே, உயிர்கள் மீது கருணையோடு செய்கின்றானே அந்த கர்த்தாவானவன், அவன் அருவமா அல்லது அந்த கர்த்தாவானவன் அருவுருவமா அல்லது உருவமா அதை சொல் அப்படிங்கிறான். அப்ப இதுல ஏதாவது ஒன்று சொன்னா அதை வச்சு ஒரு குறை சொல்லி இவன் அனாதிமுத்த சித்திருவாய் இருக்க முடியாது, அவனும் நம்ம மாதிரி ஒருத்தன் தான் அப்படின்னு சொல்லிட்டா அவனை இதுவரைக்கும் சொன்னதெல்லாம் தப்பா போயிடும். அவன் ஐந்துளி செய்கின்ற தலைவன், அவன் எல்லாம் அவனை ஆட்கொள்வான் இல்லை, அவனும் நம்மள மாதிரி ஒருத்தன் ஆகிப்போச்சையா. ஆகவே இந்த அனாதிமுத்த சித்திரன் நிலைநாட்டுவதுதான் ரொம்ப முக்கியம். அனாதியே அவன் பாசத்திலிருந்து நீங்கியிருப்பவன், இயற்கை அறிவுடையவன், பேரறிவுடையவன் அந்த அனாதிமுத்த சித்திரன் என்பதை நிலைநாட்டுகின்றான். அப்போ அதைத்தான் அவன் கேட்கின்றான். முதல்ல என்ன கேட்கின்றான், அருவமோ உருவாரூபம் ஆனதோ அன்றி நின்ற உருவமோ உரைக்கும் கர்த்தா வடிவு எனக்கு உணர்த்து இங்கு என்னின், அருவமும் உருவாரூபம் ஆனதும் அன்று நின்ற உருவமும் மூன்றும் சொன்ன ஒருவனுக்கு உள்ளவாமே. அவன் அப்படி என்ன அப்படியே அசந்து பேசுவான். என்னையா கர்த்தாவின் வடிவம் அருவமா அல்லது அரு உருவமா அல்லது உருவமானு கேட்டுட்டு இந்த மூணு ஏதாவது ஒன்ன சொல்லுவாருன்னு எதிர்பார்ப்பான். சித்தாந்தின்னா அவனுக்கு என்னன்னு தெரியல, ரொம்ப சாதாரணமா கேட்டான். அருவம் அருவுருவம் உருவம் இந்த மூன்று வடிவங்களுமே எங்கள் கர்த்தாவுக்கு உள்ளன. எவ்வளவு சிறப்பா இருந்தார்கள், மூன்று வடிவங்களுமே இருக்குங்க. ஐந்தொழில் செய்யும் முதல்வனுக்கு வடிவம் இன்றியமையாமையின் அவ்வடிவமாவது அருவம் முதலிய மூன்ற நூல் யாது எனின், அவனுக்கு அம்மூன்றும் வடிவேயா. அருவம் அருவம் உருவம் மூன்றுமே வடிவம் சுருக்கி எழுதிட்டான். பாடலை பார்க்கும் போதே பேர்வாதி பொருள் நமக்கு வழங்குது. ஆகவே சுருக்கி எழுதிட்டான். இது சொற்பொருள் பின்வரும் நிலை பாருங்க, அருவம் உருவம் அப்படின்னு அந்த சொற்கள் மாறி மாறி வருது பாருங்க. அருவம் உருவாரூபம் மாறி மாறி வந்த சொல்லை வந்து ஒரே பொருளையும் உணர்த்துவதால் சொற்பொருள் பின்வரும் நிலை. உள்ளவாமே அப்படின்னு முடியுதா பாடல், உள்ளவாமே அப்படின்னு முடியுதா, உள்ளனவாமேன்னு அர்த்தம். உள்ளன அப்படிங்கறதான் உள்ளன்னு இருக்கிறது. அந்த அன் அந்த உள்ளன உள்ள என்ன வித்தியாசம், அந்த அன் என்பது பெறல, உள்ளன உள்ள அன் நீங்கிது இல்லையா, அதான் அதான் அன் பெறாத அகர ஈவு. அன் பெறாமல் அ என்ற ஈட்டில் இருக்கு, உள்ள கடைசியில் அ இருக்கு, உள்ள லாதான கடைசி, இந்த லாத பிரிஞ்ச ஈவு கூட்டல் அகர ஈவு, அன் பெறவில்லை. அது வந்து பலவின் பார் உள்ளன, பலவின் பார் அதான் பலவரி சொல்லு சொல்வார். தொல்காப்பியம் தொல்காப்பிய ஆட்சியிலே சொல்கின்றார்கள் பலவின் பால், பின்னால் நன்னூல் வளர்ந்து தொல்காப்பிய ஆட்சியில பலவரி சொல். ஆகவே உள்ள என்றது அன் பெறாத அகர வீற்று பலவரி சொல். இதெல்லாம் சொல்லணுமா அப்படின்னா அது உள்ள என்பது பெயரச்சமாயிரும் இல்லையா, உள்ள அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பெயர் வரணும் இல்லையா, உள்ள பொருள் இல்லையா, உள்ள ஆள் அப்படின்னு இருக்கின்ற அப்படிங்கிற பொருள் வந்துடும் இல்லையா, உள்ளங்கிறது இருக்கின்ற அப்படிங்கிற பொருள் வரல, உள்ளனங்கிற பொருள் வருது. அருவம் அருவாரூபம் உருவம் மூன்று வடிவங்களுமே எம் கர்த்தாவுக்கு உள்ளன அப்படின்னு சொல்ல வராங்க. அதான் உள்ளன்னு சொல்லுவாங்க. உள்ளனா இருக்கின்றன்னு பேரசமா கொண்டு விடாதீர்கள். இலக்கணம் குறிப்பு அந்த இடத்துல முக்கியம். சொன்ன ஒருவனுக்கு அப்படின்னா முதல் சூத்திரத்திலே சொன்னமே அனாதிமுத்த சித்துருன்னு சொன்னமே அந்த ஒருவனுக்குன்னு அர்த்தம். சொன்ன ஒருவனுக்கு சூத்திரத்தில் சொன்னமே அனாதிமுத்த சித்துரு அவனுக்கு, அதான் சொன்ன ஒருவன் அனாதிமுத்த சித்துரு என மேற்கூறப்பட்ட ஒருவன், சூத்திரத்தில் சொல்லப்பட்ட ஒருவன். இதனாலே அனாதிமுத்த சித்துருவாகிய சங்கார கடவுளுக்கு தடத்த வடிவம் இவை என்பது கூறப்பட்டது. தடத்த வடிவம் இதெல்லாம் அவனுடைய பொது இயல்பு. ஆமா, மூன்று நிலையும் அவன் கடந்தவன். உயிர்களை உயிர்விக்கும் பொருட்டு இந்த மூன்று திருமேனிகளையும், எந்த மூன்று திருமேனிகளையும், அருவத் திருமேனி, அருவுருவத் திருமேனி, உருவத் திருமேனி. உயிர்கள் படிமுறையில் வழிபடக்கூடியவள், அறிவு வளரக்கூடியவள். அப்ப முதல்ல உருவத் திருமேனியில தான் வழிபாடு ஏற்ற முடியும், அதைத்தான் சரியை என்பது. அப்புறம் அருவுருவத் திருமேனி வழிபாடு ஏற்றும் கிரியை, அருவத் திருமேனியை வழிபடும், அது யோகம். அந்த மூணையும் முடிச்சுதான் அவனுடைய சொரூப திருமையை வழிபாடு அந்த ஞான நிலைக்கு வர முடியும். அப்ப சரியக்கிரிய யோகங்களை உயிர்கள் ஏற்ற வேண்டும், ஏற்றி அவன் ஞான நிலைக்கு உய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சரியக்கிரிய யோகத்துல அவருடைய பூசை ஏற்று வரம் அருள்வதற்கு தான் இந்த திருமேனிகளை எடுக்கின்றான். தடத்த திருமேனி இவை என்பது கூறப்பட்டது. இதை வச்சுதான் எல்லாரும் மறுக்க வரான். அது அருமம் இருந்தாலும் சரி உருவம் இருந்தாலும் சரி அவன் அனாதி முத்தனா இருக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு உருவம் இருந்ததுன்னா அந்த உருவத்தை அவனுக்கு படைத்து கொடுக்க ஒருவன் வேண்டும். நமக்கு உருவம் இருக்கிறது, இந்த உருவத்தை ஒருவன் படைத்துக் கொடுத்துதானே சொல்றீங்க. இப்ப முதல்வனுக்கும் ஒரு உருவம் உண்டெனில் அந்த உருவத்தை படைத்துக் கொடுக்க ஒருவன் வேண்டும். படைத்துக் கொடுத்தவன் இந்த முதல்வனை விட பெரியவனாக இருக்க வேண்டும். அவன் கொடுத்த உருவத்தை தான் முதல்வன் பெற முடியும். ஆகவே அவனுக்கு சுதந்திரம் இல்லை என்று பல குற்றங்கள் வரும். ஆகையினாலே நீங்கள் வந்து அவனுக்கு உருவம் இல்லை என்று சொன்னால் அது நல்லா இருந்திருக்கும். ஆனா நீங்க உருவமும் உண்டு அருவமும் உண்டு எல்லாம் உண்டுட்டீங்க. இப்ப எங்களுடைய தடைகளுக்கு என்ன விடை சொல்லப் போகிறீர்கள் என்று புறச்சமயத்தார் இப்ப வினாக்களை நம்ம அப்படியே கணைகளாக தொடுக்கப் போகிறார்கள். அடுத்த ரெண்டு பாடல்களுமே சேர்த்து எழுதியிருப்பார்கள் பாருங்க. அடுத்த ரெண்டு பாடல்களும் ரெண்டு பாடல்களையும் சேர்த்து எழுதி ரெண்டு பாடல்களுக்கும் சேர்த்து உரை சொல்லியிருப்பார்கள். ரெண்டு பாடல்களுக்கும் சேர்த்து உரை சொல்லியிருப்பார்கள். ஏன்னா அந்த ரெண்டு பாடல்களுமே புறச்சமயத்தார் நமக்கு எழுப்புகின்ற தடைகள். ஆமா, அது என்னென்ன சாரத்தை சொல்லிவிடுகின்றது. அதாவது கர்த்தாவுக்கு உருவம் உண்டு என்றார். அவன் உருவத்திருமேனி அவன் மறுக்க வரான். அப்போ உருவத்திருமேனி அவன் மறுக்கிறத வந்து நாம அதுக்கு பதில் சொல்லி உருவத்திருமேனி உண்டு நிலைநாட்டிட்டாலே மற்ற திருமேனிகளும் நிலைநாட்டப்படும். உருவத்திருமேனிக்கு வர்ற குற்றங்களை நாம நீக்கிட்டோம்னா அது அருவத்திருமேனிக்கு வந்த குற்றங்களையும் நீக்கின மாதிரி தான், அருவத்திருமேனிக்கு சொல்ற குற்றங்களையும் நீக்கின மாதிரி தான். ஆகவே மெயினா இந்த உருவத்திருமேனியை எடுத்துக்கொள்கின்றான். அதான் சொல்றான், இனியும் மூன்றற்கும் பிறர் கூறும் குற்றங்களை பரிகரிப்பாரான். பிறர் கூறும் குற்றங்களை எல்லாம் நீக்குபவராய் என்ன சொல்ல வரா, உருவத்திற்கண் கூறும் குற்றம் பரிகரிக்கவே ஏனையமும் பரிகரிக்கப்பட்டனவா. உருவத்திருமேனிய அந்த மாற்றுத்தமைத்தார் சொல்கின்ற குற்றங்களை நீக்கிவிட்டால் ஏனைய குற்றங்களையும் நீக்கிற மாதிரிதான் என்னும் கருத்தால் உருவத்தின் கண் ஆதங்கித்து பரிகரிக்கின்றார். உருவத்திருமேனிடத்து புறச்சமைத்தார் சொல்லும் தடைகளை எல்லாம் வாங்கி அவற்றை நீக்குகின்றார். என்ன கேட்கிறான், நன்னிடும் உருவம் எண்ணில் கேட்கிறார். நன்னிடும் உருவம் எண்ணில் நமக்குள்ள உருவம் போல பன்னிட ஒருவன் வேண்டும் அப்படின்னு. உருவம் நன்னிடும் எண்ணில் முதல்வனுக்கு உருவம் உண்டு எண்ணில் உருவம் நமக்கு உள்ள போல. உருவமெல்லாம் ஒரு தன்மை தானே, அப்புறம் நம்ம உருவம் தான் அப்படி முதல்வரும் அப்படி இல்லை இதெல்லாம் பேசக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லுவான். உருவம்னாலே எல்லா உருவமும் ஒரே தன்மை தான். என்ன ஒரு பெற்றிய அவனின் உருவமுடைய நம்மனோருக்கு உள்ளதாகிய பரதந்திரம் போல பன்னிட ஒருவன் வேண்டும். முதல்வனுக்கும் உருவம் உண்டாதற்கு ஒரு கர்த்தா உண்டனப்பட்டு பரதந்திரம் உள்ளதாதல் வேண்டும். பரதந்திரம்னா என்னன்னா சுதந்திரத்துக்கு எதிர்ப்பதம். சுதேசி பரதேசி சொல்றோம் இல்லையா, தன்னாட்டினும் சுதேசி அயல் நாட்டினும் பரதேசி. அது மாதிரி சுதந்திரம் என்றால் தன் இச்சை வழி, பரதந்திரம்னா இன்னொருத்தனை சார்ந்து இருப்பது. தன் இச்சை வழி இருக்க முடியாது, அவன் என்ன செலுத்தானோ அப்படிதான் செல்ல முடியும். அதான் பரதந்திரம். ஏன் இல்லையா, என் உடம்பு என்ன எனக்கு இப்படி இயற்கை பிறவியிலே இப்படி ஊனம் ஏற்பட்டுருக்கு, பிறவியிலே உடம்புல இப்படி ஒரு கோளாறு, உடம்பை படைச்சு கொடுத்தோம் அப்படி கொடுத்துட்டான் அப்படிதான் சொல்றோம். அதே மாதிரி முதல்வனுக்கும் உருவம் உண்டுன்னா உருவமுடைய நமக்கு என்ன குறைபாடுகள்லாம் இருக்கோ அந்த குறைபாடுகள்லாம் முதல்வனுக்கு வரும். இல்ல அவன் உடம்பு வேணும்னு சொல்லக்கூடாது. ஏன்னா உருவம்னு வந்துட்டா எல்லா உருவமும் ஒரே தன்மை தான். அவங்க இருக்கு புறச்சமைத்தார் கருத்து, உருவம் எல்லாம் ஒரு பெற்றிய. அப்ப நம்முடைய உருவத்தை எப்படி படைத்துக் கொடுப்பதற்கு ஒருவன் வேண்டுமோ அது மாதிரி முதல்வனுக்கும் அவன் உருவத்தை படைத்துக் கொடுக்க ஒருவன் வேண்டும் இல்லையா. அப்ப நாம வந்து படைத்துக் கொடுக்கிறோம், என்ன உருவத்தை கொடுக்கிறானோ அதை தான் பெற்றுக்கொண்டு இருக்க முடியும். அது மாதிரி முதல்வனும் தனக்கு உருவத்தை படைத்துக் கொடுத்தவன் என்ன உருவத்தை கொடுத்தானோ அதுக்குள்ளதான் அவனும் மாட்டிக்கிட்டு இருக்க முடியும் இல்லையா. அந்த உடம்பின் வழிபட்டு தான் அவனால் இருக்க முடியும் எப்படிய சுதந்திரனாக இருக்க முடியும். ஏன்னா உடம்புடைய நாம் அப்படித்தான் இருக்கிறோம். அதே மாதிரிதான் அவனுக்கும் உடம்பு இருந்ததுன்னா உடம்பின் வழி பரதந்திரப்பட்டு தான் கிடக்க முடியுமே சுதந்திரமா இருக்க முடியும். நமக்கு எவ்வளவோ தாழ்ந்தனும் ஆசை இருக்கு, எவ்வளவோ உயரம் குதிக்கணும் பறக்கணும் ஆசை இருக்கு. முடியுமா, உடம்பினால் என்ன முடியுமோ அதுதான் உடம்பு. இந்த உடம்பை வச்சு என்ன செய்ய முடியுமோ அது உடம்பின் வழி பரதந்திரப்பட்டு கிடக்க முடியும். நம்ம இச்சை வழியெல்லாம் செஞ்சு செல்ல சுதந்திரமா இருக்க முடியும். அந்த மாதிரிதான் அவனாலையும் இருக்க முடியும்னு ஆயிடுது இல்லையா. அப்ப நீங்க வந்து என்ன இதுக்கு பதில் சொல்றீங்கன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம பதிவையும் அவனையும் எழுப்பிக்கொண்டு அதையும் மறுக்கிறான். கொஞ்சம் அதிகமாகவே அவர்கள் கருத்துக்கள் இங்கு வாங்கிக் கொள்ளப்படுகின்றன. முழுசா நீ என்ன சொல்லுவோம் அவளும் சொல்லுவான். ஆமா என்ன சொல்றாங்க அப்படின்னா இச்சையே அப்படி இல்லை நீங்க சொல்லுவீங்க, அவன் இச்சை வடிவம் நினைந்த வடிவம் கொள்றாயா அப்படின்னு இல்லையா. முதல்வன் நினைந்த வடிவம் கொள்ளுதல் சுதந்திரம் என்னும் பலரும் இச்சை. அப்ப நாமளும் என்ன செய்யணும், முதல்வன் போல அந்த சுதந்திரம் நமக்கும் வேண்டும், நாமளும் இச்சை வழியெல்லாம் உடம்பு கொள்ளணும். ஏன்னா உடம்புனாலே ஒரு தன்மை அப்படிங்கறது அவன் கருத்து. அவன் உடம்பு மட்டும் அவன் இச்சை வழி அவன் கொள்வான்னா அப்ப நாமளும் என்ன செய்யணும், நம்ம இச்சை வழி எனக்கு எப்படி எப்படி நாமும் உருவம் வேணும்னு ஆசையா இருக்கு, அந்த உருவத்தெல்லாம் நான் பெற முடியணும் அப்படிங்கிறான். முடியலாம் அப்ப முதல்வனால முடியாது அப்படி சொல்ல வரான். யாம் கண்ணிய உருவம் கொள்ளேன், இனி நம்மளோருக்கு கருதிய வடிவங்கள் எடுக்க முடியாது அப்படின்னு நீங்க சொல்லுவேன். நம்மளால அது முடியாதுப்பா. ஆனா முதல்வன் வந்து எப்படி எடுப்பான்னா யோக சித்தர்கோல் எண்ணிய உரு இசைப்பன் காணி. யோக சித்தர்கள் எல்லாம் பாக்குறது இல்லையா, அவங்க யோக சித்தர்கள் தாம் கருதிய வடிவத்தை எடுத்துக் கொள்கிறார்கள் அல்லவா, அது கூட என் முதல்வனும் வந்து எடுத்துக் கொள்வான்னு சொல்லுவீர்கள். எல்லாம் அவங்களே சொல்லிக்கிறது ஆமா என்று நீங்கள் சொல்வீர்கள் இல்லையா. அப்போ அதுதான் அடுத்த பாடல். கண்ணிய உருவம் கொள்ளேன் யாம் பெறும் கடவுள் தானும் எண்ணிய யோக சித்தர் போல் உரு இசைப்பன் தானே அப்படின்னு சொல்றீங்க. அப்ப அதுக்கு மறுப்பு அடுத்த பாடல அவனே சொல்றான். நம்ம நம்மளுடைய பதிலாக அவனே சொல்லிக்கொண்டு அதற்கு மறுப்பையும் சொல்கின்றான். வித்தக யோக சித்தர் வேண்டொரு கொள்ளுமா போல் உத்தமன் கொள்வன் எண்ணில் அவர்களில் ஒருவனாவன். என்ன யோக சித்தர்கள் எப்படி விரும்பிய வடிவத்தை கொள்றாங்களோ அதுபோல முதல்வனும் விரும்பிய வடிவத்தை கொள்வான் என்று சொன்னான். இப்ப முதல்வனும் ஒரு யோக சித்தர்னா தாகும் இல்லையா, அவர்களில் ஒருவனாவன் அப்படி கிடையாது. அப்ப சித்தாந்திகளே இங்க அப்ப அதுக்கு என்ன பதில் சொல்வீங்கன்னா அத்தகைய அவர்கள் எல்லாம் ஆக்குவது அருளால் இல்லை. அது ஒரு உதாரணத்துக்கு சொன்னது யோக சித்தர்களை. உண்மையில யோக சித்தர்களும் முதல்வனுடைய அருளாகத்தான் நினைந்த வடிவத்தை கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா. சொல்லிட்டு போங்க, அதை பத்தி எனக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை. ஆனால் நம்ம உடலும் மாயாகாரியம் தான் சொல்றீங்க, யோக சித்தர் உடலும் மாயாகாரியம். அது மாதிரி முதல்வனுக்கும் உடல் இருந்தா அதுவும் மாயாகாரியம் ஆகிடுச்சு. அப்ப நம்ம எல்லாரும் மாயாகாரிய உடல், அந்த மாயாகாரிய உடல் தான் முதல்வன் எடுத்துள்ளான். அப்புறம் என்ன அவனுக்கு பெரிய தனி சிறப்பு வேண்டி கிடக்கிறது அப்படின்னு சொல்றான். அங்கு வைத்தது மாயை எண்ணில் வடிவெல்லாம் மாயையாமே. நமக்கு வைத்த அந்த வடிவம் வந்து மாயாகாரியம் தான், எல்லாருக்கும் வைத்த வடிவம் மாயாகாரியம் தான். முதல்வனாக இருந்தாலுமே சரிதான்.